2024 ஆண்டு ஜனவரி மாத தெண்டல் இதழில் நரசிம்மன் எழுதியுள்ள சிறுகதை வேறுபட்ட உறவு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நான் சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேர்ந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இதற்கு முன் படிப்பு முடிந்ததும் திருச்சியில் ஒரு கம்பெனியில் தற்காலிகமாக வேலை பார்த்து வந்தேன். சென்னையில் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் சிறிய ஃப்ளாட் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தேன். எவ்வளவு பேர் என்று வீட்டுக்காரர் விசாரித்த போது 2 பேர் என்றேன். பிறகு வெளியே வந்து கணவன் மனைவி என நினைத்து கொண்டிருப்பாரோ, பரவாயில்லை பெரியம்மாவையும் சேர்த்து 2 பேர் தானே என எண்ணி வந்து விட்டேன். சனி ஞாயிறு லீவு, திங்கள் ஒரு நாள் லீவு போட்டுவிட்டு திருச்சிக்கு கிளம்பினேன். ரயிலில் கதவோரம் உள்ள ஒரு தனி சீட்டில் இருந்தேன். சிதம்பரம் வந்தது. ஒரு பெண் மூட்டை முடிச்சு ஏதும் இல்லாமல் ரயிலில் ஏறுவதை பார்த்தேன். ஒருவேளை அவளது உறவினர் முதலில் ஏறியிருக்கலாம் என எண்ணினேன். எனது கவனம் பிறகு வேறு பக்கம் சென்று விட்டது. சிறிது நேரம் கழித்து அதே பெண் லெட்ரின் பக்கம் ஒருவித பதற்றத்துடன் வந்தாள். வந்தவள் வலது கதவு பக்கம் திரும்பினாள். ஆடையை சரி செய்து கொள்ள மறைவுக்கு வந்திருக்கலாம் என எண்ணினேன். ஆனால் அவள் அந்த கதவின் தாழ்பாலை திறக்க முயல்வது போல தோன்றியது. உடனே அங்கு சென்று அவள் கையை பிடித்து என்ன செய்கிறாய் என கேட்டேன். என்னை விட்டு விடுங்கள், இதோ கொள்ளிடம் வரப்போகிறது, நான் சாக வேண்டும். இப்படி ஒருவர் கையை பிடித்ததால் தான் பிள்ளையை வயிற்றில் சுமக்கிறேன். இப்போதாவது என்னை விடுங்கள் என்று கெஞ்சினாள். நான் சொல்வதை கேள், இல்லையேல் மற்ற பயணிகளையும் எழுப்பி விடுவேன் என சற்று மிரட்டலாக கூறவே அடங்கினாள். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய கொள்ளிடமும் அது சமயம் கடந்து விட்டது. அவளை சமாதானப்படுத்தினேன். பிறகு மௌனம். மாயவரத்தில் இருவரும் இறங்கினோம். நடந்தவற்றை விரிவாக கூறினாள். அவளுக்கு நான் வாக்களித்தேன், உன் அண்ணனாக என்னை பார், பிறக்கு போகும் குழந்தையை நான் தந்தை போல பார்த்து கொள்வேன் என்றேன். அவள் கதையை சுருக்கமாக கூறுகிறேன். அவள் பெயர் ஷீலா. சிதம்பரத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறாள். ஒரு பையனை 2 வருடமாக காதலித்து வந்தாளாம். ஒரு நாள் கொட்டு மழையில் இவர்களை தம்பதிகள் என நினைத்து ஒரு அம்மா தன் வீட்டில் அழைத்து உபச்சரித்திருக்கிறாள். அங்கு கிடைத்த தனிமையில் அவள் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டாள். இருவரும் தத்தம் வீட்டில் காதலை தெரியப்படுத்தி விடலாம் என இருந்தனராம். 1 மாதத்தில் அவளது உடம்பில் ஒரு வித்தியாசத்தை கண்டுள்ளாள். அதற்குள் விதி விளையாடிவிட்டது. காதலன் விபத்தில் இறந்து விட்டான். இந்த நிலையில் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. வீட்டுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? இந்த முடிவிற்கு வந்துவிட்டாள். திருச்சிக்கு போய் பெரியம்மாவிடம் கூறி பரிகாரம் கேட்கலாம் என்றேன். அவளும் வாழ்க்கையில் சிரமப்பட்டு வந்தவள்தான், உன் கஷ்டத்தை உணர்வாள் என்றேன். இருவரும் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு அருகிலிருந்த ஜவுளி கடையில் அவளுக்கு மாற்று துணி வாங்கி கொண்டு பஸ்ஸில் திருச்சிக்கு கிளம்பினோம். அம்மாவுக்கு நான் வரப்போவது தெரியாது, சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என்று நினைத்தேன். நான் வருவது அவருக்கு உண்மையிலேயே ஆச்சரியம்தான். ஆனால் என் கூட இவளொருத்தி வருகிறாளே. வீட்டுக்குள் நுழைந்தோம். அம்மாவின் காலில் இவள் விழுந்து விட்டாள். இதை நானும் எதிர்பார்க்கவில்லை. அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என் மீது கோபமான சந்தேக பார்வையை வீசினாள். சுருக்கமாக நடந்ததை கூறி அவரை தெளிவுபடுத்தினேன். என்னை புகழ்ந்து பேசி அவளுக்கும் ஆறுதலை கூறினாள். திருச்சியிலிருந்து சென்னைக்கு மாறினோம். புது இடம், யாருக்கும் எதுவும் தெரிய போவதில்லை. வெளி உலகிற்கு நான் அவளது கணவன் அவ்வளவே. ஆனால் இந்த உறவு எப்படி எனில், பெரியம்மாவுக்கு அவள் மருமகள் இல்லை, எனக்கு அவள் மனைவியும் இல்லை. அவளோ சுமங்கலியும் இல்லை, அமங்கலியும் இல்லை, கணவனால் கைவிடப்பட்ட வாழாவட்டியும் இல்லை, அந்த குழந்தைக்கு நான் தகப்பனும் இல்லை. ஓரிரு நாளில் எனது நண்பன் ரகு கையில் ஒரு தினசரியுடன் வந்தான். அவனுக்கு இந்த விஷயம் பூராவும் தெரியும். இந்த விளம்பரத்தை பார், இது லீலா போட்டோ தானே என்றான். ஆமாம், அவள் வீட்டு விளம்பரம்தான். இவளை காணவில்லை என கொடுத்திருந்தார்கள். பெரியம்மாவிடம் காண்பித்தேன். அதை பார்த்துவிட்டு லீலாவிடம் காண்பி என்றாள். காண்பித்தேன். அவள் அதை வாங்கி பார்த்துவிட்டு மார்புடன் அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். கிழித்து போடவும் இல்லை, அன்று சரியாக சாப்பிடவும் இல்லை. பெரியம்மா இந்த தருணத்தில் ஒரு யோசனை சொன்னாள். பெண் மனம் இறங்கினால் கர்ப்பவதி, ஆண் மனம் இறங்கினால் கடனாளி என்பார்கள். இப்போது ரகுவின் மனம் அப்படித்தான் ஆனது. அவனுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. இதை பெரியம்மா புரிந்து கொண்டு விட்டாள். ரகுவிற்கு இந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கலாமே என்றாள். நிதானமாக அவளுடைய சம்மதத்தை பெற்றோம். இந்த நிலையில் வேறு வழி தெரியவில்லை. லீலா வீட்டிற்கு தகவல் கொடுத்து வரவழைத்தோம். பொறுமையாக அவர்களுக்கு விளக்கி சொல்லி புரிய வைத்தோம். இத்துடன் நிற்காமல் இவளது தங்கை வசந்தியை எனக்கு பேசி முடித்தார்கள். இனிதாகவே இரண்டு கல்யாணங்களும் நடந்தேறின. இந்த பெருமை என் பெரியம்மாவையே சேரும். இப்போது அந்த வேறுபட்ட உறவு மாறுபட்ட உறவாகிவிட்டது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.